கிறிஸ்தேசுக்கு மிகவும் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றெடுக்கிற இந்த சகோதர ஐக்கியத்தின் வாய்ப்பிற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொண்டு இந்த நாட்களில் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் வகையிலும் தேவனுக்கு நாம் நம்முடைய இந்த ஓட்டத்தில் உண்மையுள்ளவர்களாகவும் ஏற்ற காலத்தில் ஏற்ற கனிகளை தரக்கூடிய வளர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வளருவதற்காகவும் இந்த ஒரு ஐக்கியத்தை நாம் தேவனுடைய பார்வையில் அவருடைய தயவில் அவருடைய ஆவியில் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ கடந்த சில வாரங்களாக இந்த பஸ்காவின் நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனுடைய தயவில் நாம் பார்த்து வருகிறோம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரகாரம் கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி நாட்கள், அவருடைய அந்த கடைசி அனுபவங்கள், அதை நாம் தியானிக்கும் பொழுது கண்டிப்பா அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரமாக இருக்கிறார். ஸோ அவரை குறித்து நாம் பார்ப்பதும் கூட நமக்கு மிகவும் பிரயோஜனமாக அங்கு இருக்கும். அப்போ யூதாஸ் காரியோஸ் அவரை குறித்து நாம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நாம் தியானிக்கலாம். ஆனா முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னா பொதுவாக யூதாஸ் காரியோஸ் பத்தி பேசும் போது அவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம் இருக்குமா என்று நம்மால் சொல்ல முடியாது. அதாவது பொதுவா நம்ம பேச விரும்பாத ஒரு மனிதர், ஒரு ஒரு நம்ம பிரயாச ஏறெடுக்க யோசிக்கிற ஒரு தலைப்பு யூதாஸ் காரியோஸ் பற்றின அந்த ஒரு தியானம். ஆனாலும் சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா அவரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்கும் போது நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு இந்த தியானம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும் என்று யூதாஸ் காரியோத்தினுடைய சில விஷயங்கள் குறித்து நாம பார்க்கலாம். மறுபடியும் யூதாஸ் காரியத்தை குறித்து நாம பார்க்கிறோம் சொல்லும் போது பொதுவா நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள எந்த காரியம் மைண்ட்ல வந்து நிற்கும்னா அவரு அவருடைய இறுதி நிலை என்ன, அவர் முதலாம் மரணமா இரண்டாம் மரணமா, அவருக்கு வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பு இல்லையா, இந்த காரியம் தான் பொதுவா நம்ம சிந்திக்கிறதுக்கு நம்ம வாஞ்சிப்போம். நம்முடைய இருதயத்தில் அதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதை விட மிக முக்கியமான விஷயம் யூதாசனுடைய விஷயத்துல நாம் எல்லோருமே கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ யூதாசனுடைய இறுது முடிவு அதை பற்றி நாம் இன்னைக்கு பேச விரும்பல, பேச போறதில்லை. ஆனாலும் கூட அதை அடுத்த வாரத்தில் தேவன் அனுமதிச்சா நாம் சிந்திப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த ஆங்கிள் பார்க்கிறோம்னா யூதாஸ் அவரை வேதத்துல கடைசியா பார்க்கும்போது அவருடைய கடைசி நாட்கள்ல அவர் எப்படி அடையாளம் காணப்படுறாருன்னா யூதாஸ் காரியோத் இல்ல காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத். ஸோ இப்போ கர்த்தர் இயேசு 12 சீஷர்கள்ல ஒருவரா அவரை தேர்ந்தெடுக்கும் போது ஹி வாஸ் ஜஸ்ட் யூதாஸ் காரியோத், அவர் யூதாஸ் காரியோத் தான். ஆனா கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஊழியம் நிறைவடையும் போது அவர் சாதாரண யூதாஸ் காரியோத் இல்ல காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத். ஸோ இந்த ஆரம்பத்திற்கும் அந்த முடிவுக்கும் என்ன இடையில என்ன நடந்துச்சு? ஸோ யூதாஸ் காரியோத்தா இருந்தவர் கர்த்தர் இயேசுவ காட்டி கொடுக்கிற அளவுக்கு அவருடைய பாதையில என்ன தவறுகள் இருந்துச்சு? ஸோ அப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சகோதர சகோதரிகளே. யூதாஸ் காரியோத்தினுடைய அந்த 3.5 வருட கால வாழ்க்கையில, அதாவது கர்த்தர் இயேசுவோடு அவர் இருந்த நாட்கள்ல அவர் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்க அவரை தூண்டினது இந்த விஷயங்கள் எல்லாம் நாம பார்க்கணும். ஸோ அவர் கடைசியா எடுத்த நிலை யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலை, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவரை ரொம்ப நேசிச்ச அவருடைய போதகர் நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசுவை அவர் அங்க காட்டி கொடுக்கிறார். ஸோ அப்ப கண்டிப்பா யூதாஸ் காரியோத்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணும்னா அவர் என்ன செய்திருக்கணும், அவர் வாழ்க்கைக்குள்ள என்னென்ன நடந்திருக்கணும், என்னென்ன பலவீனங்கள் அங்க போயிருக்கணும், எந்தெந்த பலவீனங்களுக்கு அவர் தன் வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கணும், எப்படி தேவனுடைய கிருபையை அவர் விருதாவா நினைத்திருக்கணும், அவர் மனம் திரும்புவதற்கு தேவன் என்ன வாய்ப்புகள் கொடுத்தார், அந்த வாய்ப்புகளை அவர் ஏன் பயன்படுத்தல? சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இது ரொம்ப பிரயோஜனமாக அங்கிருக்கும். அப்போ உங்களுக்கு இது இன்ட்ரோடக்ஷன், புரியுதுங்களா? யூதாசனுடைய முடிவு குறித்து நாம இன்னைக்கு சிந்திக்க போறதில்லை. ஆனா அந்த யூதாஸ்காரியோத்தா இருந்து காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்தா ஆகணும்னா என்ன நடந்துருச்சு அவருடைய வாழ்க்கையில? சோ அந்த அது கிட்டத்தட்ட விழுந்து போதல் தான் சொல்லலாம். சோ அந்த விழுந்து போதல் எப்படி நிறைவேறுச்சு? சோ அது கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ தேவன் கிட்ட நம்ம அந்த ஒரு தாழ்மையான மைண்ட்ல நம்ம போய் கேட்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு முயற்சி தேவன் ஆசீர்வதிப்பார். சோ அப்ப யூதாஸ் பத்தி நாம ஆரம்பிக்கணும். சின்ன விஷயத்துல இருந்துட்டு அவர் எந்த ஊருக்காரர் அங்க பார்க்கும் போது அதுலயே அவருடைய வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்கள்ல 12 பேர்ல 11 பேர் கலிலேயர்கள், யூதாஸ் மாத்திரம் கலிலேயர் இல்ல. அவர் பாலஸ்தீன பகுதியில, இன்னைக்கு பாலஸ்தீன் சொல்றாங்க இல்லைங்களா, சோ அந்த பாலஸ்தீனத்துல தெற்கு பகுதியிலிருந்து அவர் வந்ததாக நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் அங்க சொல்வது அங்க நம்ம பார்க்கிறோம். சோ அவரு பாலஸ்தீனாவை சேர்ந்தவர். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்ற 11 சீஷர்களுமே எங்கிருந்து வராங்க பாக்குறோம், 11 பேருமே கலிலேயர்கள், ஆனா இவர் மாத்திரம் பாலஸ்தீனாவில இருந்தாங்க வர. ரொம்ப ஆச்சரியமான திறமைகள் பெற்றிருந்த மனுஷன் தான், யாருன்னா யூதாஸ் காரியோர். சோ ஏன்னா அவர் ஒரு பிரதர் ரசல் அவர் பத்தி பேசும்போது அவருக்கு சுப்பீரியர் பிசினஸ் குவாலிட்டிஸ் இருந்துச்சு. அப்படின்னா பிசினஸ் செய்யறதுல ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு மனுஷனாக, ஒரு திறமை வாய்ந்தவராக அங்க யூதாஸ் இருந்திருக்கிறார். பின்னால அதுவே தான் அவர் வந்துட்டு அந்த சின்ன குரூப்புக்கு 12 பேருக்கு ட்ரெஷரர், நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா பொருளாளர். சோ அந்த பொருளாளர் பொறுப்புக்கு அவர் அவராவே எடுத்துக்கொள்வதற்கு அது உதவிச்சு. சோ அவருக்கு நல்ல திறமைசாரி அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா தான் யூதாஸ் ஆரம்பத்தில் இருந்தார். சோ அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரணும், கேள்வி நாம் கேட்கணும். கடைசியா நாம் இப்ப யூதாஸ் பத்தி எல்லாம் பேசினா கண்டிப்பா அவர் பிட்ரேயர், அப்படின்னா துரோகி. இவர் மிகப்பெரிய துரோகம் செய்துட்டார். அப்படித்தான் நாம் அவரை அவங்க அடையாளம் காண்றோம். சரி, யூதாஸ் அவருடைய அந்த ஆரம்ப நாட்களில் அவர் எப்படி இருந்தார்? அவர் உண்மையிலே ஒரு துரோகியா? கர்த்தர் இயேசு அந்த 12 சீஷர்களை ஒருத்தரா யூதாஸ நீங்க வாங்க அந்த வாய்ப்பு கொடுக்கும் போது யூதாஸ் எப்படி இருந்தார்? அப்ப அவர் ஒரு துரோகியா? கண்டிப்பா இல்ல. அன்பான சகோதர சகோதரி, அவர் கூட நம்மை போல் தான் இருந்தார். நீங்களும் நான் எப்படி இந்த அழைப்புல உள்ள நுழையும் பொழுது எப்படி இருந்தோம்? சொந்த ஆதியில் இருந்த அன்பு நினைவு இருக்குங்களா? அதே ஜீல், அதே வைராக்கியம், அதே அன்பு, அதே ஆச்சரியம் அங்க யூதாஸ் விஷயத்திலையும் இருந்துச்சு. யூதாஸ்குள்ளும் பார்க்கும் போது அந்த மேலான நோக்கங்களோடு தான் அவரு கூட இந்த வாய்ப்புக்குள்ள அங்க வந்தது நம்ம அங்க பார்த்தோம். அவரு கூட கர்த்தர் இயேசுனுடைய உபதேசத்தினால தொடப்பட்டார். அவரு கூட கர்த்தர் இயேசுனுடைய அற்புத அடையாளங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதைய முழுசும் நம்பினார். அது உண்மையிலே தேவனுடைய வல்லமையினால் தான் நடக்குதுன்னு முழுசும் நம்பினார். அந்த அவைகளினால ஈர்க்கப்பட்டு கர்த்தர் இயேசுவின் சீஷராக கூட அவர் ஆனார். அது மாத்திரமில்லை, கர்த்தர் இயேசு தன்னுடைய 12 சீஷர்களுக்கும் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். தம்முடைய ஆவியை கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், நினைத்தா நீங்க பிசாசுகளை ஓட்டலாம், நினைத்தா நீங்க நோயாளிகளை குணப்படுத்தலாம். சோ தம்முடைய ஆவியை கொடுத்துட்டு அங்க யூதாஸ் அந்த சீஷர்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் கொடுக்கும் போது அந்த ஆவியை பெற்றுக்கொண்டார் யூதாஸ் காரியத்தும். அந்த ஆவியினுடைய வல்லமையின் மூலம் யூதாஸ் காரியத்து கூட சில பேருக்கு குணப்படுத்தியிருக்கிறார், சில பிசாசுகளை ஓட்டியிருக்கிறார். சோ அந்த ஆவி தேவனிடத்துல வந்த ஆவி அதை உணர்ந்திருக்கிறார். சோ இப்படித்தான் அவருடைய வாழ்க்கையும் கூட அங்க ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிற அவர் அந்த பாதையில யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கை கூட இப்படித்தான் அங்க ஆரம்பிச்சது என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அவர் ஆரம்பத்திலேயே ஒரு துரோகி இல்ல, அவர் துரோகம் செய்யக்கூடிய எண்ணத்துல அவர் வரல. எப்படி நாம் எல்லாம் இந்த அழைப்புக்குள்ள நுழைறோமோ அதே போல ஒரு உயர்ந்த நோக்கங்களோட அந்த சத்தியத்தின் மேல ஒரு வாஞ்ச, கர்த்தர் இயேசுனுடைய அற்புத அடையாளங்கள், அவருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டு அவரு கூட கர்த்தர் இயேசுக்கு அங்க சீஷரானார். அப்ப ஆரம்பத்துல அவரு கூட யாரு இல்ல, அவரு கூட துரோகி அங்க இல்ல, அந்த துரோக மனப்பான்மை அங்க இல்ல. ஆனா என்ன நமக்கு தெரியும் அவர் பத்தி? நம்ம உண்மையில இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம எப்படி பேசணும்னா, இது பைபிள்ல அதிகமாக தெளிவாக சொல்லப்படாத ஒரு டாபிக். யூதாஸ் பத்தி நமக்கு அதிகம் தெரியாது. வசனத்துல யூதாஸ் பத்தி என்ன தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, அவர் சுயநலக்காரன், அவரு பணப்பை வச்சிருந்தார், அவ்வளவுதான் நமக்கு. சோ மீதி விஷயங்கள் நம்ம பேசும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம பேசணும். சோ அப்படித்தான் நம்ம பேசுறதுக்கு கூட பேசப்படுறோம். அப்போ ஆரம்பத்துல ஒரு நல்ல மனுஷனாகவே எப்படி மற்றவர்களை போல இருந்தாங்களோ அதே போல தான் யூதாஸ்காரியத் கூட அங்க இருந்தார். ஆனா நமக்கு என்ன எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் தெரியுதுன்னா, அவருக்குள்ள சுயநலம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இதுதான் நமக்கு வேதத்துல டைரக்டா கிடைக்கிற சில அந்த இன்ஃபர்மேஷன் அங்க பாக்கணும். சோ யூதாஸ் இப்படிப்பட்ட மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை கூட அங்க ஆரம்பிச்சிச்சு, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கும் போது. சோ இப்படி இப்படி ஆரம்பிச்ச வாழ்க்கை இப்படியே போயிருந்துச்சுன்னா பெஸ்ட், அதுதான் தேவன் எதிர்பார்த்திருப்பார். ஆனா அதுதான் அங்க நடக்கல. அதாவது ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் இயேசுனுடைய போதனையினால ஈர்க்கப்பட்டவர், அவருக்குள்ள இருந்த அவருக்குள் விளங்கிய அந்த வல்லமையினால ஈர்க்கப்பட்டவர், போக போக பார்க்கும் போது அவைகள் மேல ஈர்ப்பை அவரு ஈர்ப்பை அவர் பார்க்கல. அதாவது என்னன்னா, போக போக கர்த்தர் இயேசுனுடைய உபதேசங்கள் மேல அவருக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் இயேசு போதிச்சார் பாருங்க, அந்த சுயத்தை வெறுக்கிற விஷயம், சோ அந்த போதனைகள் எல்லாம் அவருக்கு அவ்வளவு ஈர்ப்பு இல்ல. அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தம் பத்தி அவர் பேசுறார், கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம், சோ இதெல்லாம் வந்துட்டு அவர் அங்க ஈர்க்காம போனது ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா அவரு போக போக ஏனாயிடுச்சுன்னா, அவருக்கு இந்த மாதிரி கர்த்தர் இயேசு கிட்ட அவருடைய உபதேசத்துல காணப்பட்ட கனத்துக்குரியவைகள், அதாவது கனத்துக்குரியவைகள் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா, ரொம்ப ஹானரபிள் குவாலிட்டிஸ், சோ கனத்துக்குரிய குணலட்சணங்கள் அவரை அங்க ஈர்க்கவில்லை என்று தான் நாம அங்க பார்க்கிறோம். சோ அந்த சுயநலம், சோ அவருக்குள்ள எங்கிருந்து தப்பு நடந்திருக்கலாம். சோ அவரு யூதாஸ்காரியோத்தா இருந்து காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்தா அவரா, மீன் டைம் இடையில அந்த அவருக்குள்ள அந்த ஒரு தீமையான எண்ணங்கள், தீமையான நோக்கங்கள், அதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிருக்கணும், அந்த பிகினிங் பார்க்கும் போது அவருக்குள் இருந்துச்சு அந்த சுயநலம். சுயநலம் மாத்திரமில்ல, யூதாஸ் ரொம்ப வீக் எதுலனா பண விஷயத்துல. சோ அப்போ பண விஷயத்துல வீக் யூதாஸ் காரியோ, அவர் வந்துட்டு அந்த சின்ன குரூப்புக்கு ட்ரெஷரரா இருக்கிறதுக்கு முன் வந்தது கூட தப்பு தான். ஏன்னா அவருடைய வீக்னஸ் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிருக்கலாம், அது எடுத்திருக்க வேணாம், தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவருக்கே தெரியும் அவருக்கு வந்துட்டு சுயநலம் அதிகம், பண ஆசை ரொம்ப இருந்துச்சு. அப்ப அந்த பொறுப்பே அவர் எடுத்திருக்காம இருந்திருந்தா ரொம்ப நன்மை. பட் அவரை மறுபடியும் தன்னுடைய பலவீனத்துக்கு அங்க இடம் கொடுத்ததாகத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்ப இந்த சுயநலம், பண ஆசை, அது மாத்திரமில்ல, யூதாஸ் காட்டி கொடுத்த யூதாஸ் ஆகணும்னா ரெண்டு முக்கியமான பலவீனம் அவருக்குள்ள இருந்துச்சு, நாம் கவனிக்கணும். என்னன்னா, ஒண்ணு பண ஆசை, இன்னொன்னு வந்துட்டு என்ன சொல்லலாம், பதவி ஆசை. ஏன்னா யூதாஸ்காரியத்துக்கு ஒரு பயங்கரமான செல்பிஷ்னஸ் இருந்துச்சு. ஏன்னா என்ன ஒரு சுயநலம் அப்படின்னு பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு அடிக்கடி பேசும் பொழுது அவர் எதை பத்தி பேசுவார், ராஜ்யம் பத்தி பேசுவார். அப்போ யூதாஸ்காரியத் கர்த்தர் இயேசு கூடயே இருக்கிறதுக்கு இதோ இன்னொரு காரணமா என்ன ஆயிடுச்சு பார்க்கும் பொழுது, அந்த ராஜ்யத்துல கிடைக்க போற கனம், அந்த ராஜ்யத்துல அவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமை, இதுதான் அவர் அதிகமாக ஈர்த்ததோ ஒழிய, மாறாக கர்த்தர் இயேசு கிட்ட இருந்த அந்த பரிசுத்தம், அவருக்குள்ள இருந்துட்டு அந்த சத்தியம், அவருக்குள்ள இருந்த அந்த வல்லமை, இதை அவர் அதிகமா அங்க ஈர்க்கல. சோ இவர் ஈர்த்த சக்தி, இவர் ஏன் அந்த 12 பேருக்குள்ளே தன்னை காத்து கொண்டாருன்னா பார்க்கும் போது, அந்த பிரைமரி ரீசன், அந்த சீஃப் ரீசன், அதாவது மிக முக்கியமான அந்த காரணம் என்னன்னா, அந்த அந்த பனாசை, செல்பிஷ்னஸ், அந்த என்ன சொல்றது, சுயநலம், அந்த சுயநலம் பண சம்பாதிக்கிற விஷயத்திலையும், நெக்ஸ்ட் பார்க்கும் போது அந்த ராஜ்யத்துல அவருக்கு கிடைக்க போற அந்த கனம் மகிமை, இதுவே தான் அவருக்கு ஒரு நோக்கமாக இருந்துச்சு. நாம கவனிக்கணும், நாம் கூட இந்த அழைப்புல, நமக்கு இந்த அழைப்பின் முடிவுல தேவன் வைத்திருக்கிறார், வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், வசனங்கள்ல வெளிப்படுத்திருக்கிறார் அந்த மகிமை கனம், அது மாத்திரமே பிரதானமா வைத்துட்டு இந்த அழைப்புல இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அது சரியான மோட்டிவ் இல்லை. அது நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும், அவர் செய்திருக்கிற கிருபை அன்புக்கு மரண பரியந்தம் உண்மையுள்ளவங்களா இருக்கணும், நம்ம கைகள் என்னெல்லாம் அவர் தரவரோ அதை ரொம்ப தாழ்மையில் அவர் பார்வையில பரிசுத்தமா செய்து முடிக்கணும். இந்த எண்ணங்கள் பிரதானமான எண்ணங்களா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, சகோதரர் சகோதரிகளை. சோ அப்போ யூராஸ் பார்க்கும் போது இந்த விஷயங்கள் அவருடைய அந்த மனதுல ஒரு பெரிய இடத்துல அங்க இருந்தது பாக்குறோம். சோ இது இது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு தான் நம்ம சொல்லணும். சோ ஒரு ஒரு உதாரணம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். யூராஸ் பாருங்க, அவர் கர்த்தர் இயேசுனுடைய பரிசுத்தினால ஈர்க்கப்பட்டிருக்கலாம், அவருடைய சத்தியத்தினால ஈர்க்கப்பட்டிருக்கலாம், அவர் மூலம் விளங்கின வல்லமை அதனால ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதனால எல்லாம் ஈர்க்கப்படாம அந்த கனம் மகிமை சுயநலம் இதனாலேயே அவர் இதுக்கு பின்னாடியே இதுவே தன் பார்வையில் அங்க வைக்கிறார். பட் நாம மற்ற சீஷர்கள் கவனிப்போம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ யூதாஸ்க்கு அந்த கிங்டம் ஹானர்ஸ் ராஜ்யத்தின் கனம் மகிமை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்துச்சுன்னா மற்ற 11 சீஷர்களுக்கும் அதெல்லாம் இருக்குது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு, அவங்களும் அதே வாக்குத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தம் இருந்தாலும் நம்ம சில சீஷர்கள் எடுப்போம், யோவான் யாக்கோ, அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கும் இருக்கு, அவங்களுக்கும் அதன் மேல் ஆசை. ஆனா அவங்க ரொம்ப பிரதானமா தங்கள் மனசுல என்ன நினைச்சிருந்தாங்கன்னா எப்படியாவது கர்த்தர் இயேசுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப க்ளோஸ். வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? அந்த யோவான் யாக்கோபு அவங்க அம்மா வந்து கேட்கும் போது கர்த்தர் இயேசுட்டார். ஆமா புரியுதுங்களா? அதாவது நீங்க ராஜ்யத்துல வரும்போது எங்க ரெண்டு பசங்க எங்க இருக்கணும், ஒருத்தர் வலது பக்கத்துல இன்னொருத்தர் இடது பக்கத்துல. அது மாத்திரம் இல்ல, யோவான் எப்பயுமே கர்த்தர் இயேசுவின் மார்பின் மேல படுத்திருக்கிறார். ஃபெலோஷிப் எதிர்பார்க்கிறாங்க பாருங்க கர்த்தர் இயேசுட்ட. இப்ப ஏன் இவங்களுக்கு ராஜ்யத்தின் கன மகிமை வாக்குத்தத்தம் பண்ணலையா? இருந்துச்சு. அதன் மேல அவங்களுக்கு பார்வை இல்லையா? இருந்துச்சு. அதன் மேல அவங்களுக்கு நோக்கம் இல்லையா? இருந்துச்சு. ஆனாலும் தங்களை அது கிடைக்க போறது சரி இருக்கட்டும். ஆனா இப்போ பார்க்கும் போது இவர்களை எதுதான் ஈர்த்துச்சு பார்க்கிறோம்? கர்த்தர் இயேசு, அவருக்குள்ள இந்த பரிசுத்தம், அவருடைய சத்தியம், அவருடைய போதனைகள். அது நிமித்தம் அவர் கூட ரொம்ப ஸ்பெஷல் இன்டிமேசி, ரொம்ப நெருக்கம் அங்க இருக்கிறதுக்கு அவங்க விரும்புறதாங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இது யார்கிட்ட அவங்க பார்க்க முடியல? நாம கண்டிப்பா இது மற்ற சிஷியர்கள்கிட்ட கூட இருந்துச்சு, புரியுதுங்களா? நம்ம இந்த ரொம்ப முக்கியமான ரெண்டு சிஷியர் எடுத்து பாக்குறோம். ஏன்னா அவங்க தங்களை அந்த வாய்ப்புல தங்களை நெருக்கி அவருக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. ஆனா யூதாஸ் விஷயம் பாருங்க போது, யூதாஸ் விஷயத்துல அது இல்ல. அவர் முழுக்க முழுக்க இந்த சுயநலமான எண்ணங்கள்ல அந்த கனம் மகிமை இதை குறிச்சு அவர் அங்க சிந்தித்துட்டு இருந்ததாக அங்க பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்லலாம்னா, யூதாஸ் காரியோத்துக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்துச்சு. எப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலைனா, கர்த்தர் இயேசு கூட இருக்கலாம், அவருடைய சீஷர்கள் கூட இருக்கலாம், எப்பப்பாரு கர்த்தர் இயேசுனுடைய போதனைகளை கேட்கலாம், கர்த்தர் இயேசு எந்த அற்புத அடையாளங்கள் செஞ்சாலும் பார்க்கலாம், அவருடைய அவர் கொடுக்கிற பரிசு அவர் கொடுக்கிற ஆவியின் மூலம் இவங்க கூட அற்புத அடையாளங்கள் செய்யலாம். எவ்வளவு பெரிய பிளஸிங் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமான சாதகமான சூழ்நிலை அவருக்கு இருந்துச்சு 3 வருஷமும். ஆனா யூதாஸ் எப்படிப்பட்ட கேரக்டர் ஆயிட்டாருன்னா, அவ்வளோ சாதகமான சூழ்நிலைக்கு மத்தியிலையும் அவரு தீமையான குணலட்சணங்களை தான் வளர்த்து கொள்றதுக்கு பிரியப்பட்டுட்டார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் யோசேப் எடுத்து பாருங்க, அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார். அவருக்கு எல்லாமே பாதகமான சூழ்நிலை தான், ஆனா எல்லா சூழ்நிலையும் எப்படி இருப்பார் யோசேப்? தன்னை கரெக்டா அங்க வச்சிருப்பார், ஏன்னா அவர் கிரைஸ்டுக்கு அங்க அடையாளமா இருக்கிறார். பட் ஜூதாஸ் விஷயத்துல பார்க்கலாம், சாதகமான சூழ்நிலை இருந்தும் அவர் தன்னை தீமையான குணலட்சணங்களுக்குள்ளேயே அனுமதித்த ஒரு மனிதனாக அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சில சமயங்கள்ல நமக்கு கூட இது உண்மையாகுது. ஏன்னா தேவனுடைய அளவிட முடியாத ஆசீர்வாதம், சில சமயங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நாம ரொம்ப கேர்லெஸ்ஸா டீல் பண்றதுக்கு நம்ம வழிநடத்து. எல்லாம் நடக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், பட் நீங்க சிந்திக்கணும். நிறைய தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய வழிநடத்தல், அவருடைய போஷிப்பு, அவருடைய ஆகாரம் இருந்துச்சுன்னா நாம தேவன்கிட்ட கேள்வி கேட்போம். தேவன்கிட்ட கேட்போம், இதையா இப்படி இருக்கு, அதையா அப்படி இருக்கு, இதையா இப்படி இல்ல, அதையா இப்படி இல்ல, இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் நம்ம போவோம். சோ அதிகமான ஆசீர்வாதம் கூட ஒரு சோதனை தான் புதிய சிருஷ்டிகள். பட் அந்த பேலன்ஸ்டு மைண்ட் வேணும் புதிய சிருஷ்டிகள். தேவனுடைய கிருபை, அவருடைய இறக்கம், அது எல்லாம் அதனுடைய உன்னதம் புரிஞ்சுட்டு நம்மை ரொம்ப ரொம்ப அதிக ஆசீர்வாதம், அதிக தாழ்மை வரும், அதிக வாய்ப்புகள், இன்னும் அதிக தாழ்மை வரும். சோ அப்படி போகும் பொழுது தான் இந்த அழைப்புல நம்மை நாமே அங்க காத்துக்கொள்ள முடியும். சோ இங்க யூதாஸ் கூட பாருங்க, சாதகமான சூழ்நிலை இருந்துச்சு, ஆனா அதுக்கு மத்தியில அவர் தீமையான குணலட்சணங்கள் ஏத்த வாழ்ந்துட்டு இருந்தார். சோ முடிவு என்ன பாக்குறோம்? சோ ரொம்ப அருமையான ஆரம்பம் தான் யூதாஸ்னுடைய அந்த வாழ்க்கை கூட. சோ அவரு கூட உண்மையான வைராக்கியத்துல, உண்மையான அன்புல கர்த்தர் இயேசு கிட்ட காணப்பட்ட அந்த பிரமிக்கத்தக்க விஷயங்கள் பார்த்து ஈர்க்கப்பட்டு தான் அவருக்கு சீஷனானார். ஆனா அவருடைய சுயநலம், அந்த சுயநலம் இருந்துச்சு, அந்த சுயநலத்துக்கு எப்போ இடம் கொடுக்க ஆரம்பிச்சாரோ, சோ அப்ப இருந்து பார்க்கிறோம் அந்த சுயநலம் போக போக அவருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சு. சோ கடைசியில நம்ம யூதாஸ் பத்தி ஒரு அருமையா யோவான் கொடுக்கும் போது சொல்றார், அவர் திருடன். சோ இதுதான் நமக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம். சோ இது ஆரம்பத்துல தெரியல யாருக்குமே, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது யூதாஸ் சாதா நாள் கிடையாது, அவர் திருடன். வசனம் யோவான் 12 அதிகாரம் 6 வசனம் வாசிக்கிறேன்.
அவன் தரித்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதுவே போடப்பட்டதை சுமத்தவனானபடியினாலும்
பாருங்க. அதாவது அவரு திருடன் ஆனபடியால், பாருங்க இந்த வார்த்தை ரொம்ப டைரக்ட். அவன் திருடன், அவர் யாரு தான்? அவர் திருடன் தான். திருடன் என்ன பண்ணிருக்கணும்? இன்னொருத்தர் பொருளை தனக்காக அங்க பயன்படுத்தணும். அந்த சின்ன குரூப்புக்கு ஒரு ட்ரெஷரர், ஒரு பொருளாளரா இருந்துட்டு, சோ அந்த 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 கண்டிப்பா தெரியும் கர்த்தர் இயேசு அவருடைய சீஷர்கள் முழு நேர ஊழியம் இருக்கணும்னு தான் விரும்பிட்டாங்க. அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்துட்டாங்க நண்பர்கள். அப்போ கண்டிப்பா அவங்களுடைய ஊழியத்துக்கு வந்துட்டு அவங்களாக விருப்பப்பட்டு சில காணிக்கைகள் அங்க தந்தாங்க. சோ அதையும் வந்துட்டு வாங்கி வச்சு மெயின்டைன் பண்ற விஷய பொறுப்பு தான் யார்கிட்ட இருந்துச்சு? யூதாஸ் கிட்ட இருந்துச்சு. ஆனா யூதாஸ் பின்னால் தான் தெரிஞ்சு, யூதாஸ் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த அந்த அதாவது அந்த அந்த குரூப், புரியுதுங்களா, கர்த்தர் இயேசுவும் சீஷர்களுக்கும் அவங்களுடைய ஊழியத்துக்கும் வந்துட்டு அந்த காணிக்கை அதைய வந்து தன் கையில வச்சிருக்கிறார். அதுல இருந்து இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தன்னுடைய சொந்த விஷயங்களுக்கு அவரு பணம் எடுத்துட்டு அவர் அங்க பயன்படுத்துறது அங்க பார்த்தோம். சோ அதனால தான் அந்த ரிமார்க் வருது, அந்த குறிப்பு. யூதாஸ் அவன் திருடனா இருந்தான். அவன் திருடன் தான். அதுக்கு வேற எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. சோ அப்போ இது போக போக அவருக்கு அந்த பண ஆசை வந்துட்டு இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பணம் முழுக்க தன் கண்ட்ரோல்ல, அதை தான் நினைச்சபடி கூட யூஸ் பண்ணலாம், யாருக்கும் அவ்வளவு தெரியல. சோ அப்போ எந்த அளவுக்கு பணம் அந்த பையில வந்து விழுகுதோ அந்த அளவுக்கு இவருக்கு தான் அங்க லாபம். சோ பிரதர்ஸ்ல இந்த விஷயம் பத்தி பேசி, யூதாஸ் பத்தி பேசும்போது ஒரு சின்ன லைன் கொடுக்கிறார், தயவு செஞ்சு மறந்துடாதீங்க புது சிருஷ்டிகளை, என்னன்னா எல்லா தீங்குக்கும் வேறாண்டு இந்த பண ஆசை. யூதாஸ்னுடைய ஃபால், அவருடைய விழுந்து போனது, அவருடைய அந்த நிலைமைக்கு கண்டிப்பா பண ஆசை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். சோ அப்போ இப்படித்தான் அவருடைய அந்த பாதை இன்னொரு பாதையை எடுத்துச்சு. இன்னொரு வேற பாதையில யூதாஸ் வந்து அங்க பிரயாணம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சா. இது 3 வருஷத்துல டெவலப் ஆயிட்டே இருக்கு. டெவலப் ஆயிட்டே இருக்கும் போது எந்த லெவலுக்கு ஆயிடுச்சுன்னா, போக போக யூதாஸ் காரியத்துக்கு சில காரியங்கள் கர்த்தர் இயேசு கிட்ட கூட பிடிக்கல. கர்த்தர் இயேசு கிட்ட கூட அவர் சில குற்றங்கள் காண ஆரம்பிச்சார். தொடர்ந்து அவருடைய சீஷர்கள் கிட்ட குற்றங்கள் காண ஆரம்பிச்சார். ஏன் அப்படி நடந்திருக்கணும்? ஏன்னா நம்ம அங்க பாக்குறோம் இது ஒரு வினோதமான ஒரு எண்ணம். ஆனா கண்டிப்பா அது சுவிசேஷம் முழுக்க இருக்கிற சபைகளுக்கு, சபை அங்கத்தினருக்கு கூட இந்த சோதனைகள் இருக்குது. சோ அதாவது கர்த்தர் இயேசு எப்ப பார்த்தாலும், யூதாஸ் என்ன நினைச்சிட்டாருன்னா, 12 பேர்ல எனக்கு இருக்கிற திறமைக்கும் எனக்கு இருக்கிற நான் வகிக்கிற பொறுப்புக்கும் உரிய கன மகிமைய எனக்கு தருவதற்கு கர்த்தர் இயேசு தவறிட்டதாகத்தான் அவர் நினைச்சிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் இயேசு எப்பயுமே யார் கூட க்ளோஸா இருப்பார்னா, பேதுரு, யோவான், யாக்கோப். சோ இவங்க 3 பேர் கூட அவருடைய ஐக்கியம் அதிகம், அவருடைய நெருக்கம் அதிகம், அவங்களுக்கு இவர் தரக்கூடிய முக்கியத்துவம் அதிகம். காரணம் எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ஏன்னா அவங்க சத்தியத்துக்கும் தேவனுடைய அன்புக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் தந்தாங்க. அந்த விஷயத்துல இவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. சோ அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுக்கிறார், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எப்பயுமே கர்த்தர் இயேசு, கர்த்தர் இயேசு எந்த ஒரு விஷயம்னாலும் பேதுரு, யாக்கோப், யோவான், முதல்ல இவங்க அப்புறம் தான் மத்தவங்க. சோ இது யூதாஸ் பாக்குறார், 3 வருஷம் பாக்குறார். அப்படி பார்க்க அவருக்கு என்னன்னா, தனக்கு உரிய ஒரு கணம், தனக்கு உரிய ஒரு மகிமை, ஒரு மரியாதை அந்த இடத்துல கர்த்தர் இயேசு தராததாக அவரு அங்க உணர்ந்திருக்கிறார். கண்டிப்பா அப்படி இருந்திருக்கணும். சோ இது கஸ் தான், இது சஜஷன் தான் உங்களுக்கு சொல்றோம். ஆனால் கூட நம்ம பார்க்கிறோம் இது தான் அங்க நடந்திருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சார், உங்கள் மத்தியில் நம்ம அங்க பகிர்ந்து கொள்றோம். சோ இப்படி இந்த எண்ணம் அவருக்குள்ள வந்த உடனே அது என்ன இருக்குது பாக்குறோம்னா, போக போக அவரு மற்றவர்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு தன்மைய அவருக்கு அங்க உருவாக்கிச்சு. அதாவது தன்னை ரொம்ப மிகுதியா நினைச்சிட்டார். அதாவது கர்த்தர் இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் சில விஷயங்களை எப்படி செய்யணுங்கிறதே தெரியல. அவங்களுக்கு தான் தான் கோச்சு கொடுக்கணும், தான் தான் அவங்களுக்கு சில விஷயங்களை அறிவுறுத்தணும், அவங்களுக்கு எடுத்துரைக்கணும், சில விஷயங்களை அவங்களுக்கு தான் திணிச்சு சொல்லணும். சோ அந்த ரீதியில தன்னை அவர் நினைச்சிட்டார். அதாவது என்னன்னா, போக போக கர்த்தர் இயேசு சீஷர்கள் பண்ற விஷயங்கள் இவர் பார்வைக்கெல்லாம் தப்பாவே பட்டிருக்கு, சில குறைகள் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதாவது இவர் வேற ஏற்கனவே இவர் மைண்ட்ல என்ன தான் இருக்குது பார்க்கிறோம், பணம் மாத்திரம் இல்ல, நெக்ஸ்ட் என்ன, சுயநலம். அது அந்த சுயநலம் இன்னொன்னு என்ன, ராஜ்யத்துல கிடைக்க போற அந்த கன மகிமை, அதுதான் அவருடைய மோட்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல். இவர் எப்போ ராஜ்யம் ஸ்தாபம் பண்ணுவார், அந்த ராஜ்யத்துல எதுக்கு ஒரு சிங்காசனம், அதுல நான் தான் இந்த பொறுப்புல இருப்பேன். சோ அந்த கன மகிமையை தான் அவருக்கு மெயின் விஷயம். சோ இதுவே அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இங்க கர்த்தர் இயேசு சில விஷயங்கள் எல்லாம் பேசுறார். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப தப்பா போயிருக்கு. ஏன்னா கர்த்தர் இயேசு பேசும் போது என்ன பேசுறாருன்னா, ஜனங்களுக்குள்ள பிளவு வர மாதிரி தான் பேசுறார், ஜனங்களுக்கு கோபம் வர மாதிரி தான் பேசுறார். இவர் பேசினா யார் உடனே எதிர்கேள்வி கேட்கிறாங்க? பரிசேயர், சதுசேயர், வேதப்பாருகள். அப்போ இது இது நடக்க போது யூதாஸ் என்ன ஃபீல் பண்ணிருக்கிறார் அப்படின்னா, இவர் ஏன் வீணா இந்த பரிசேயர், சதுசேயர், வேதப்பாருகளோட ஒரு பகைமையை வளர்த்துட்டு இருக்கணும். அமைதி அவங்க கூட ஓரளவுக்கு ஒத்து போயிட்டு இல்லைங்களா, அவங்கள குஷிப்படுத்திட்டு அப்படியே பேசிட்டு இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் என்ன பண்ணிடலாம், ராஜ்யம் சுமூகமா அங்க ஸ்தாபனம் பண்ணலாம். ஆனா இவர் ராஜ்யம் சுமூகமா சீக்கிரமா ஸ்தாபனமாக மாதிரி இவர் நடந்துக்கிறது இல்ல, இவர் அவங்க கிட்ட பிரச்சனையை தான் வளர்த்துக்கிறார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு, நீங்க என்னுடைய மாம்சத்தை என்ன பண்ணணும், புசிக்கணும். சொல்லும் போது அந்த வசனத்துக்கு கீழே படிச்சீங்கன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த போதனை நித்தம் ஜனங்களுக்குள்ள அன்னைக்கு அவரை விட்டு அநேகர் என்ன நாங்க பின்வாங்கி. இப்போ இவர் யூதாஸ் பாக்குறாரு, கர்த்தர் இயேசுவுடைய ஊழியம் அவருடைய பேச்சு போதனை எல்லாம் என்ன ஆகுதுன்னா, பரிசேயர், சதுசேயர், வேதப்பாருகர் கோபமாயிட்டு அவங்க இனிமை மாதிரி ஆகுறாங்க. கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வந்துட்ட கும்பல் நாளுக்கு நாள் என்ன ஆகுது, கம்மியாயிட்டே இருக்கு. அதாவது கர்த்தர் இயேசுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கம், இன்ஃபுளுயன்ஸ் ஜனங்கள் மேல என்ன ஆயிட்டு இருக்கு, அங்க கம்மி ஆயிட்டே இருக்கு. இது பார்த்தா ஏதோ ராஜ்யம் ஸ்தாபிக்கிற மாதிரி அங்க தெரியுது. அது மாத்திர கர்த்தர் இயேசு என்ன பேசிருக்கணும் ஜனங்கள் கிட்ட, என்னுடைய ராஜ்யம், அதாவது அவங்க அவங்க கிட்ட கத்திரியே எப்பயுமே எப்படித்தான் பேசுறாரோ, ஊமை பாஷையிலேயே அங்க பேசுற, எதையும் ரொம்ப தெளிவா பேசல. சோ இந்த விஷயத்துல கூட யூதாஸ்க்கு சில வருத்தங்கள் இருந்திருக்கலாம் என்று பிரதர் அங்க சஜஸ்ட் பண்றாரு. என்னன்னா, யூதாஸ் வந்துட்டு நினைச்சிருக்கல, ஏன் இவர் இப்படி இன்டைரக்டா பேசணும், நேரடியா தன்னுடைய ராஜ்யத்தை பத்தி அவர் பேசிருந்தா ஜனங்கள் நேரடியா புரிஞ்சுக்குவாங்க, இவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு உதவியாங்க, ஒரு ஆதரவா இருப்பாங்க. ஆனா இவர் பேசுறதெல்லாம் ரொம்ப எப்படி பேசுறாரு, ஊமை பாஷையிலேயே அங்க பேசுறாரு. சோ இப்படித்தான் அவருடைய பார்வைகள் இவருக்கு சரியா டீல் பண்ண அங்க தெரியல. சோ அப்போ ராஜ்யம் இவரு தன்னுடைய ஜனங்கள் கிட்ட ராஜ்யம் பத்தி பேசி, அது ஸ்தாபகரமான விதம் பத்தி எல்லாம் பேசி, அவங்கள ராஜ்யத்துக்கு தயார்படுத்துவார்னு பார்த்தா இவர் என்ன சொல்றாரு, என்னைய வந்து பரிசேயர், வேதப்பாருகள் எல்லாம் பிடிச்சிடுவாங்க, என்னைய என்ன பண்ணிடுவாங்க, சிலுவையில அரைஞ்சிடுவாங்க, நான் மறிச்சிடுவேன். சோ ராஜ்யம் ஸ்தாபனமாகறதுக்கு ஏதுவானு பேசாம, அதற்கு சாதகமானதுபடி நடக்காம இவர் பேசுறதெல்லாம் திடீர்னு மறுச்சு போயிடுவேன்னு சொல்றாரு. அப்புறம் இவர் பேசுறதன் மூலம் ஜனங்களுக்குள்ள கலகம் வருது, பிரிவுகள் வருது, இதெல்லாம் பார்க்கும் போது அங்க யூதாஸ்க்கு இதுதான் இப்படித்தான் அவர் பாக்குறாரு. அதற்கப்புறம் சோ எப்ப வந்துட்டு அந்த 12 பேர்ல தனக்கு உரிய ஒரு கன மகிமை இல்ல அப்படிங்கறத ஒரு உணர்ந்துட்டு ஒரு குற்றப்பார்வையிலேயே எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சாரோ, கர்த்தர் இயேசுவுக்கே, அது பிரதர் ரசில் அருமையா சொல்றாரு, என்னன்னா அந்த இன்வெர்டட் கமாஸ்ல போடுறார், அதாவது கர்த்தர் இயேசுவுக்கே தான் தான் கோச் கொடுக்கணும்னு நினைச்சு, அதாவது அவருக்கே தானே என்ன பண்ணணும், கத்து கொடுங்க, சில மெத்தட் இப்படி பேசுங்க, இப்படி செய்யுங்க, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, நீங்க இப்படி செய்யறதுனாலும் ஜனங்கள் பாருங்க நம்ம வீட்டு போறாங்க, இப்படி இருந்தா ராஜ்ய ஸ்தாபனம் ஆகுமா, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சஜஷன் யாரு அங்க அங்க யூதாஸ் மனசுக்குள்ள அங்க வரும். சோ இந்த வகையில் நம்ம பார்க்கும் போது ஒரு பேரலல் நம்ம பார்க்கிறோம், ஒரு ஒரு இணை ஜஸ்ட் பாருங்க. இதே மாதிரி என்ன யாருக்கு வந்துச்சுன்னா, சேட்டனுக்கு வந்துச்சு. அவர் விழுந்து போறக்கு முன்னால் அவர் கூட என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த பூமியில எனக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரம் கனவு மகிமை தேவன் கொடுக்காம என்னை ரொம்ப இல்ட்ரீட் பண்றாரு, இப்படி நினைச்சதுக்கு அப்புறம் தான் இவருடைய நோக்கம் கூட என்ன ஆகுது, வேற பாதி பாதையில போகுது, அவங்கள எப்படி அந்த அந்த முதல் ஆதாம் ஏவால எப்படி வஞ்சிக்கலாம். சோ அந்த மாதிரி சண்டையில் அவர் போறார். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, தேவன் எனக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமை கொடுக்கறதுக்கு தவறிட்டார். சோ அதே பாருங்க, அதே ஒரு பேரல் இங்க இருக்கு, ஒரு வகையில உண்மை தான் நம்ம சொல்லலாம். சேட்டன் யாருக்கு இணையா இருக்கிறார், யூதாஸ்க்கு இணையா இருக்கு. சேட்டன் வந்துட்டு தேவனுக்கு துரோகினா கர்த்தர் இயேசுவுக்கு துரோகியார் யூதாஸ். கிளியர், சேட்டன் வந்து சாத்தான் வந்து தேவனுக்கு துரோகி, ஆனா இங்க யூதாஸ் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவுக்கு அங்க துரோகி. சோ அந்த மெட்டாலிட்டி, அந்த குணம் பாருங்க அப்படியே இருக்கு. சோ அப்போ இந்த மாதிரி தான் இவருடைய அந்த சுயநலம், அந்த கன மகிமையின் மேல விருப்பு, இது போக போக இவரை இந்த மாதிரி வழி நடத்திட்டு அங்க போனோம். இன்னும் கிட்டத்தட்ட என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது சோ இவரை நம்புனா நமக்கு இங்க நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நம்மளாம் வந்துட்டு நம்மளுடைய நிலைமையை நாம உறுதிப்படுத்திக்கணும். ஒண்ணு, இவர் வயசு நல்லா பணம் கூட சம்பாதிக்கணும், பணம் எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும், இல்லாட்டி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கும் அந்த ராஜ்யத்துல பொறுப்பு எடுக்கிறதுக்கும் நம்மளே சில முயற்சிகள் எடுக்கணும். கர்த்தர் இயேசுவை பார்த்தா அவர் செய்யற மாதிரி தெரியல, அவர் வேற என்னென்ன எல்லாம் அங்க செய்துட்டு இருக்கிறார். இது சரியில்லை, நாமளே சில முயற்சிகள் துணிஞ்சு எடுக்கணும். இந்த முடிவுக்கு தான் அங்க வந்துட்டு இதெல்லாம் எப்படி நம்ம சொல்லலாம்னா, உங்களுக்கு அந்த 3.5 வருஷத்துக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குது. ஒரே நேரம் நம்ம சொல்லல, ரொம்ப அருமையா ஆரம்பிச்சார் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கையில. ஆனா போக போக அந்த சுயநலம் தலையை தூக்க ஆரம்பிச்சுச்சு. முதல்ல அது அந்த பணம், அந்த பணப்பை, அந்த பணப்பையில மறுபடியும் பணம், இது வரத பத்தியே சிந்திச்சுட்டு அதுக்கு தகுந்த வகையிலே செய்யறார். அப்புறம் சீஷர்களுக்குள்ள சில கனம் மகிமை பாக்குறார், எதிர்பார்க்கிறார், கிடைக்கல. கர்த்தர் இயேசு மேல ஒரு கசப்புணர்வு, சீஷர்கள் மேல சில குற்றங்கள். அப்ப கர்த்தர் இயேசுடைய அந்த முறை, அவருடைய ஊழியத்துல நிறைய குற்றங்கள், கடைசியில அவருக்கே போதிக்கிற அளவுக்கு அங்க சில சிந்தைகள் எடுக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இது எதுக்கு அடையாளம்னா, ஒரு நம்ம ஹெட்டி நாம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, தலக்கணம், மேட்டிமை, தான் தன்னுடைய கருத்துக்கள். சோ ஒரு தேவன் கிட்ட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்துட்ட எந்த ஒரு புது சிருஷ்டிக்கும் இந்த மாதிரி ஆவி வந்துச்சுன்னா கிளியர், அவங்களும் யூதாஸ் போலவே இந்த வாய்ப்புல இருந்துட்டு நழுவருக்கான வழியில அவங்க பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அங்க யூதாஸ் கிட்ட இந்த ஆவி அங்க வந்திருக்கிறது அங்க நாம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் உச்சக்கட்டம், கொஞ்ச நாள் போக 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 அவர் அந்த காட்டி கொடுக்கிற லெவலுக்கு அவரை தூண்டின ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும் போதுதான் அங்க 4 சுவிசேஷத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். பஸ்காவுக்கு ஒரு 6 நாளுக்கு முன்னாடி பெத்தானியாவில் லாசர் வீட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அவரு கர்த்தர் இயேசு இருக்கும் போது அங்க மரியாள் வந்து என்ன பண்றாங்க, அந்த நல்ல தைலம் ஊத்துறாங்க. அப்ப ஊத்தும் போதே 3 இடத்துல மத்தேயு, மார்க், லூக்கா, 3லயும் பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அது லாசர் வீட்டுல இல்ல, குஷ்டரோகியாகிய சீமோன் வீட்டுல, பரவாயில்ல இருக்கட்டும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க அப்படி அவர் நல தைலம் ஊட்டி அவர் அபிஷேகம் பண்ணும் போது அந்த சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க சம்பவத்துல, கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி சொல்லுங்க, சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற, இது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், 300 வெள்ளிப்பணத்துக்கு வித்திருக்கலாம், ஏழைகளுக்கெல்லாம் நீங்க கொடுத்துருக்கலாம். சோ இப்படித்தான் வரும் மத்தையும் மார்க் லூக்கால, அதாவது சீஷர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். பட் யோவான் எக்ஸாக்டா சொல்றார் அங்க யார் முறுமுறுத்தது, சோ அங்க முறுமுறுத்தது சீஷர்கள். பட் ரொம்ப முக்கியமா அதுக்கே காரணமா யார் முறுமுறுத்தார்னா, யூதாஸ். சோ யூதாஸ் பத்தி தான் அங்க சொல்ற, யூதாஸ் தான் அந்த எக்ஸாக்டா அங்க முறுமுறுக்கிறார், ஏன் வந்து நீங்க இப்போ ஏமா நீ இந்த மாதிரி இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை வேஸ்ட் பண்ற, இதை வித்துனீங்கன்னா 300 வெள்ளிப்பணத்துக்கு வித்துருக்கலாம், நம்ம கிட்ட எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். சோ இது சொல்லும் போதான் யோவான் அந்த 12:6 சொல்றாரு, அவன் இதை தருத்தருக்காக என்ன பண்ணல சொல்லல, வசனப்படிங்க, அவருடைய அவருடைய அவர் குணம் இறக்க குணம் தருத்தரர்கள் மேல எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருடைய நோக்கம் எல்லாம் எதன் மேல இருந்துச்சு, பணப்பை, தான் தான் ட்ரெஷரர், தான் தான் பொருளாளர், தன்கிட்ட தான் அந்த பணம் எல்லாம் வரும், வந்துச்சுன்னா தான் ஏற்கனவே அதை எப்படி தன் செல்ஃப் யூஸ்க்கு பயன்படுத்துறாரோ அதே போல பயன்படுத்த, இதுதான் அவருடைய இன்டென்ஷன். பட் பேச்சு பாருங்க, தருத்தர்கள் நீங்க கொடுக்கலாமே அப்படி சொல்ல போது பப்ளிக்கா அங்க கத்திரையா என்ன பண்றா, வசனம் பின்னாடி வாசம் வாசிங்க, போதும். அதாவது இப்போ இந்த சம்பவம் நடக்கும் போதுதான் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, ஏன் நீங்க அந்த அந்த அம்மாவை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, நம்ம ரொம்ப கரெக்டா செஞ்சுட்டாங்க, என் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ அது இங்கே அவங்க அடையாளமாக செஞ்சு காமிக்கிறாங்க, கண்டிப்பா இந்த சுவிசேஷம் எங்க எல்லாம் போகுதோ அப்ப இவங்க பத்தி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது வந்துட்டு பாருங்க, இது இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குதுன்னா அவங்க வீட்டுல எல்லாருக்கும் மத்தியில் நடக்குது. சோ இது யாருக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு, யாருக்கு வெக்கமாயிருக்கணும், யூராஸ்க்கு வெக்கமாயிருக்கு, ஏன்னா யூராஸ் தான் இங்க பேசுறாரு கர்த்தர் இயேசுக்கு அந்த 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 அம்மாவுக்கு எதிரா, மரியாளுக்கு எதிரா, ஏன் வேஸ்ட் பண்றீங்க, என்ன கர்த்தர் இயேசு ஏன் அப்படி நீ சொல்றீங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க, நம்ம ரொம்ப கரெக்டான விஷயம் செஞ்சுட்டாங்க, இனி எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் போதோ கண்டிப்பா இந்த அம்மா செய்த இந்த விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. இது இப்படி சொல்லும் போது யூதாஸ்க்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப சேர் ரொம்ப வெக்கம் ரொம்ப கோபம். நீங்க மற்ற 3 சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும், இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே யூதாஸ் பரிசெயர் சதுசெயர் கிட்ட போய் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு டீல் பேசுறாரு. இது இந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு உடனே தான் யூதாஸ்க்கு இது இது ஆகாது வேலைக்கு. இவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறார், நமக்கு ராஜ்யம் கொண்டு வந்தது அமைக்கிற மாதிரி தெரியல, போக போக மறிக்கிறத பத்தி பேசுறார், நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய மாட்டார், நம்ம ஏதாவது பண்ணி நாமளா ஒரு முயற்சி பண்ணி ஒரு வழி ஏற்படுத்தாட்டி நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய லட்சியங்கள் எதுவுமே அங்க நிரூபணம் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமும் கொடுத்துருச்சு, வெட்கமும் கொடுத்துருச்சு. இந்த ஒரு கசப்பான அனுபவத்தினுடைய அந்த என்ன சொல்லலாம், அந்த அதனுடைய அது கொடுத்த அந்த என்ன சொல்லலாம் ஏவுதல், அது அந்த ஏவுதல்ல உடனே டிசைட் பண்றார், சரி நம்ம இவர் என்ன பண்ணிடலாம், இவர காட்டி கொடுக்கலாம். நீங்க மத்தேயு 26 அதிகாரம், மார்க் 14, லூக்கா 22 இதுல எல்லாம் நீங்க வாசிக்கலாம் இந்த சம்பவம். ஆனா இந்த மூணு சுவிசேஷத்துல அந்த சம்பவத்துல யூதாஸ் தான் சொன்னார்னு இருக்காரு, ஜஸ்ட் சீஷர்கள் சொன்னாங்கன்னு இருக்கும். ஆனா அந்த சம்பவம் முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா யூதாஸ் வந்துட்டு பரிசெயர் சதுசெயர் கிட்ட போய் அவர் பணம் அந்த டீல் பேசுறது மூணு சுவிசேஷத்துல இருக்கும். பட் அது பேசுறது யார் தான் பாக்குறது, நீங்க யோவான் போய் பாத்தீங்கன்னா அது 12 சீஷர்களில் ஒருவனும் அவரை காட்டி கொடுத்தனுமாகிய யூதாஸ் அப்படிங்கிற அந்த வாசகம் அங்க வரும் 12:6. சோ அவர் அந்த அந்த இந்த முடிவுக்கு தள்ளின ஒரு சம்பவமா எது இருக்குது பார்க்க பொழுது இந்த விஷயம், இந்த மரியா லாசருடைய வீட்டுல நடந்த அந்த சம்பவம் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ இந்த முடிவு எடுத்துதான் அவர் வர்றார். லாஸ்ட் வீக்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த பஸ்கா அனுசரிச்ச அந்த மேல் வீட்டு அறைக்கு வராங்க, அங்க கத்திரியேசு 3 சான்ஸ் கொடுக்குறார். சோ அதெல்லாம் கூட நம்ம கவனிக்கிறோம், யூதாஸ் பாருங்க அவருடைய மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்குது அப்படின்னு. சோ கத்திரியேசு மேத்யூல சொல்லும் போது என்ன சொல்றாரு, உங்கள ஒருத்தர் தான் என்னைய காட்டி கொடுப்பாங்க அப்படிங்க போது எல்லாரும் நானோ 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 கேட்கும் போது கடைசியில யூதாசும் கேட்கிறார் அது நானோ, கத்திரியேசு என்ன பதில் சொல்றார், ஆமா நீ சொல்றபடித்தான் டைரக்ட் பதில். யூதாஸ் எப்பயாவது உணர மாட்டீங்களா? சோ அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார் தேவன், டைரக்டா சொல்றார் யூதாஸ் அங்க இல்ல. இதே மாதிரி லூக்கால் நீங்க போய் படிச்சீங்கன்னா அங்க அங்கன்னு உங்களில் ஒருத்தர் தான் என்னையா, அது நல்லா லூக்காலயோ யோவாலயோ அந்த வாசகம் நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றார். சோ இந்த இந்த வேதனை கூட நம்ம செக் பண்ணும், கர்த்தர் இயேசு வேதனைப்பட்டாருன்னா செக் பண்ணும். அதாவது அவருக்கு என்ன வேதனை நினைச்சு பாருங்க, அவருக்கு தான் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையவும் அதெல்லாம் தெரியும், ஆனா அந்த காட்டி கொடுக்கறது யார் தான், என்னோட இருந்துட்டு யூதாஸ், அதுதான் அவருக்கு அந்த வேதனை. சோ அது கண்டிப்பா அது ஒரு அருமையான ஒரு நட்பு ஒரு உறவு முடிவுக்கு வருது. கத்திரியேசு உண்மையிலே அங்கு கஷ்டம் தந்தது, சோ தன்னுடைய தன்னோடு இருக்க சொந்த சகோதரனே தன்னை காட்டி கொடுக்கறது கத்திரியேசுக்கு ரொம்ப மனுஷங்க கஷ்டம் பண்ணிருக்கு. சோ அப்போ இன்னொரு இடத்துல கேட்கும் போது யோவான் கிட்ட பேரு யாருன்னு கேளு, அது லூக்காலே யோவான்லயே சொல்றாரு, கத்திரியேசு சொல்றாரு உங்களில் ஒருத்தரனை காட்டி கொடுத்துறானே மார்பில் சாய்ந்துட்டு இருந்தவனை பார்த்து பேதுரு சொல்றாரு அது யாருன்னு கேளு. அப்ப பேதுரு யோவான் யார் கேளு, அப்ப கேட்கும் போது இது நான் இந்த அப்பத்தை யாருக்கு டிப் பண்ணி கொடுக்குறானோ அவருக்கு தான், அந்த டிப்பிங் கூட யாருக்கு தான் போகுது, இது அது கூட யூதாஸ்டா கத்திர அங்க கிளியரா சொல்றாரு யூதாஸ் இன்னுமா இன்னுமா. ஏன்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம் அந்த அந்த டிப் பண்ணி கொடுக்கறது ஸ்பெஷல் ஃபேவர், தான் நேசிக்கிற தன் அன்பா இருக்கிற ஒருத்தருக்கு தான் அந்த சம்பிரதாயம் அங்க செய்வோம். சோ அதின் மூணு கூட இன்னுமா இன்னுமா அப்படியே யூதாஸ் மாதிரி தான் பாக்கறதான் பிரதர் ரஜித் சொல்றாரு, அவருக்கு எல்லாம் புரியுது இவர் பாரு என்ன மாதிரி எல்லாம் பண்றாரு நம்ம மனசா மாத்திருக்கு. கடைசி என்ன இன்னொரு வார்த்தை சொல்றாரு, சரி நீ செய்யணுங்கிறத சீக்கிரமா போய் செய். சோ இதெல்லாம் என்னன்னா யூதாஸ் மேல கர்த்தர் இயேசு வைத்த அந்த அன்பு அவர் வெளிப்படுத்துறாரு, அவர் வெளிப்படுத்துறாரு. இன்னும் கூட நீங்க நினைச்சா யோசிக்கலாம் நீங்க சிந்திக்கலாம், ஆனா அதுதான் பிரதர் அருமையா கோட் பண்றார். எப்படி தேவன் பார்வோனுக்கு 10 இறக்கம் காமிச்சார், ஆனா அந்த 10 இறக்கம் காமிச்சது மேலும் மேலும் பார்வோன் என்னதான் பண்ணுச்சு, ஒரு மனசு. நம்ம லைஃப் கூட நிறைய சமயத்துல அப்படித்தான் சகோதர சகோதரிகள், நிறைய முறை தேவனுடைய இறக்கம் கிருபை இருக்குது ஆசீர்வாதம் இருக்கு, சில சமயங்கள சிக்ஷைகள் கூட இருக்குது. தேவன் உணர்த்துறாரு ஒரு அடி மேல இன்னொரு அடி, ஆனா அது அந்த அது அந்த அந்த அடிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கு, ஒரு பிளெஸிங் இருக்கு. பட் ஜஸ்ட் நம்ம சிந்திக்கத்தான் அவர் சொல்றார், ஜஸ்ட் சிந்திங்க ஜஸ்ட் சிந்திங்க. பட் சில சமயங்கள் அப்படித்தான் ஆகுது புது சிஷ்யருடைய லைஃப்ல கூட கிருபை விருதாவாக நினைக்கிறோம். இது வந்து கண்டிப்பா இது வந்து தேவனுக்கு நம்ம விஷயத்துல வருத்தப்பட வேண்டி வருந்தக்கூடிய ஒரு விஷயம். சோ கிருபையா விருதாவாக நினைக்கிறது அங்க அது கூட அங்க நடக்குது. இதெல்லாம் எங்க படிக்கலாம், மத்தேயு 26-25 லூக்கால 22ல 21, யோவான்ல 13ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். இந்த மூன்று முறை அவருக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறது. மத்தேயு 26, 25, லூக்கா 22, 21, யோவான் 13, 26, 27. சோ இப்படி அவர் காட்டி கொடுத்து அவரை பிடிச்சிட்டு போய் கர்த்தர் இயேசுவை அங்க உபத்திரவப்படுத்துறதெல்லாம் நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். ஆனா யூதாஸ் உண்மையிலேயே என்ன நோக்கத்துல அவர் காட்டி கொடுத்தார் சிந்திக்கணும் நாம. கண்டிப்பா கர்த்தர் இயேசு இப்படி மாட்டிக்குவார்னு யாரும் நினைக்கவே இல்லை, யூதாஸ் நினைக்கவே இல்லை. அது கூட நாம் சிந்திக்கணும். ஏன்னா வசனம் ரொம்ப கிளியர் இருக்கா, வசனம் பாருங்க. யோவான்ல மன்னிக்கணும், மத்தேயுல 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்க. மனஸ்தாபப்பட்டு அப்புறம் பாருங்க, மனஸ்தாபப்பட்டிருக்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். அவரு மனஸ்தாபப்பட்டு நான்று கொண்டு சாகுறார்னா அவர் எதிர்பார்க்காத ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. சோ கண்டிப்பா யூதாஸ் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்கும் போது இவர் மாட்டிட்டு மரணத்துக்கு போயிடுவார், இது அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். சோ அப்போ யூதாஸ் வந்துட்டு உண்மையிலே எந்த நோக்குல கர்த்தர் இயேசுவை அங்க காட்டி கொடுத்திருக்கிறார், சோ அப்பதான் இது நம்ம சிந்திக்கும் போதுதான் அந்த நமக்கு சில பாயிண்ட்ஸ் அங்க தெரியுது. சோ யூதாஸ் என்னதான் நினைச்சிட்டார் அவர் கத்திரேசுவா காட்டி கொடுக்கறதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். சுயநலம், அந்த சுயநலத்துல ரொம்ப முக்கியம் ராஜ்யத்துல கிடைக்க போற கன மகிமை. இதுவே அவருடைய நோக்கமா இருந்துச்சு. ஆனா அவருடைய பார்வையில கத்திரேசு அதற்கு தகுந்த பாதையில அவர் பயணிக்கல. இவருடைய போதனை, இவருடைய செயல்பாடுகள், ராஜ்யமும் இப்ப ஸ்தாபனம் ஆகிற மாதிரி தெரியல, இவருக்கு விரோதமா இந்த ராஜ்யம் விளிம்பி இவரை ஏதோ கொலை பண்ற மாதிரி தான் இவரும் சொல்றாரு, அதுதான் நடக்கும் போல் தெரியுது. சோ நம்ம பணமும் சம்பாதிக்க முடியாது, பதவியும் நமக்கு அங்க கிடைக்காது. சோ என்ன பண்ணலாம், நம்மளே ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். அந்த சூழ்நிலை என்ன ஆகணும்னா, அந்த சூழ்நிலையின் மூலம் ஒண்ணு கர்த்தர் இயேசு உந்தப்பட்டு அவர் என்ன பண்ணணும், அவரே அவருடைய ராஜ்யத்தை உடனே ஸ்தாபிக்கணும். அப்படி இல்லையா, அந்த சூழ்நிலை மத்தியில எப்படியாவது இவரை வச்சு நம்ம கொஞ்சம் காசு என்ன பண்ணோம், சம்பாதிக்கணும். அதாவது என்னன்னா இவருடைய பிளான் என்னன்னா, நாம கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுப்போம். கண்டிப்பா ஏற்கனவே இவர் நிறைய முறை இவரை பிடிக்க வரும்போது இவர் என்ன ஆயிடுறார், மறைஞ்சு போயிடுறார். அது மாதிரி மறைஞ்சு போயிடுவார், அப்படி மறைஞ்சு போயிடுவாரு. மறைஞ்சு போயிட்டா நமக்கு வந்த காசு நமக்கு வந்தது தான், புரியுதுங்களா? ஆனா கர்த்தர் இயேசுவுக்கு எதுவுமே ஆயிருக்காது, அவருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா நமக்கு என்ன கொஞ்சம் வருமானம். சோ இதுதான் தாட், அவருக்கு எந்த காயமும் இல்லாம நமக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கும், இது ஒரு விஷயம். அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் என்னன்னா, இல்ல ஒரு பேர் அப்படி மறைஞ்சு போகலன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, இவரை எல்லாம் பிடிக்க வரும்போது தன் வல்லமை காமிச்சிடுவார். ஏன்னா கர்த்தர் இயேசுவின் வல்லமை கரெக்டா யாருக்கு நல்லா தெரியும், யூதாஸ் நல்லா தெரியும். சோ தன் வல்லமை காண்பிச்சு அவர் அங்க ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும், அவர் ஸ்தாபிச்சிடுவார். ஸ்தாபிச்சா கண்டிப்பா நமக்கு அந்த அந்த பதவி, அந்த கன மகிமை அது நமக்கு கிடைக்கும், அது ஒரு விஷயம். அப்படி இல்லையா, சரி அப்ப என்னன்னா, இவர் நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறார். சோ இவர் சொல்றது, இவர் பேசுறது எல்லாம் பொய்ங்கிறது, அதன் மூலமா எல்லாருக்கும் என்ன ஆகும், வெளியாகட்டும். அதாவது இவர் இவர் வந்து பிடிக்கும் போது இவரால் தப்பிக்கவும் முடியல, இவரால் ராஜ்யமும் ஸ்தாபனம் பண்ண முடியலன்னா இவர் என்ன போயிடுவாங்க, இவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படியாவது இவர் பேசுறதெல்லாம் பொய்ன்னு எல்லாருக்கும் அங்க வெளியாடு. அவருடைய நோக்கம் உள்ளுக்குல இதுதான். அப்போ இந்த நோக்கில தான் அவர் வந்துட்டு அங்க, அதாவது என்னன்னா, இவர் இவர் ஆக்சுவலா என்ன என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, பாத்தீங்களா, நான் மாத்திரம் இந்த ஸ்டெப் எடுக்காட்டி இந்த ராஜ்யமே ஸ்தாபனம் ஆயிருக்காரு. சோ நான் எடுத்தேன், இப்ப கர்த்தர் இயேசு ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ணாங்க. இது வந்து கடைசியா சீஷர்களுக்கு காண்பிக்கும். சோ அந்த அந்த கன மகிமை இவருக்குள்ள அங்க வரணும். அதன் மூலம் இவருடைய எண்ணங்கள் கூட அங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் சுயஞானம், சுயஞானம், சுய முயற்சி, முழுக்க முழுக்க தேவ சித்தத்துக்கு விரோதமானது. இந்த லெவலுக்கு அவர் திங்க் பண்ணிருக்கிறாருன்னா அவர் எப்படி இருந்திருக்கணும். சோ நம்ம இதுதான் யூதாஸ் விஷயத்துல காண்பிக்கிற அதிகபட்ச கிருபை இறக்கம். என்னன்னா உண்மையிலே அவரு கர்த்தர் இயேசுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு அவர் எதிர்பார்க்கலன்னு சொல்றோம் பாருங்க. இதுதான் அவர் விஷயத்துல நம்ம பார்க்கிற அதிகபட்சம் இறக்கும். இதுக்கு மேல வேற எந்த ஒரு விஷயத்தையும் யூதாஸ்க்கு நம்ம இறக்கம் காண்பிக்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் இப்படி நினைச்சாலும் கூட நினைச்சு பாருங்க, ஒரு நண்பன் ஒரு சகோதரன் மாதிரி இருக்கிறவரை வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு பனைமா வைக்கிறது எவ்வளவு சீப் குணம், எவ்வளவு மட்டமான ஒரு வெளிப்பாடு, அவருடைய கேரக்டர் அங்க காண்பிக்கிறது. ஏதோ சாதாரண பழகிற நானும் நீங்களுமே, நான் உங்களை அப்படி செய்ய முடியாது, நீங்க என்னை அப்படி செஞ்சிட்டோம்னா முக முகம் பார்க்க முடியும். கர்த்தர் இயேசு எப்படி அவங்களுக்கு மத்தியில், கர்த்தர் இயேசு எப்படி, அவருடைய அன்பு எப்படி, அவருடைய வல்லமை எப்படி, எல்லாம் பார்த்த யூதாஸ் ஒரு 30 காசுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அவரை காட்டி கொடுத்து அவரை மாட்ட வைக்கிறது, அவருக்கு அந்த 30 காசுக்கு ஈக்குவலா கர்த்தர் இயேசு வைக்கிறது ரொம்ப மட்டமான செயல். இது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். சோ அதனால தான் ரொம்ப ரொம்ப யோவான் சுவிசேஷம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம்ல எழுதவே மாட்டார். யோவான் மாத்திர யூதாஸ் வந்தது முத்தம் கொடுத்தது காட்டி கொடுத்தது இவ்வளவு விஷயங்கள் பேசவே மாட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப சங்கடம், அது எழுதுக்கே தகுந்த ஒரு விஷயம் இல்லை, அவர் அந்த ரெக்கார்டிங் கூட அவர் கொண்டு வரல. சோ கர்த்தர் இயேசு கூடயே இருந்த ஒருத்தர் இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, அது ஒரு தவறான ஒரு முன் உதாரணம், அது அவர் ரெக்கார்ட் பண்ற கூட அங்க தெரியும். அப்போ யூதாஸ்க்கு உள்ள இருந்துட்டு அந்த எண்ணம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இந்த எண்ணங்கள் தான். சோ எப்படியாவது நாம வந்துட்டு அவரை ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வச்சு அந்த ராஜ்யத்துல எனக்கான கன மகிமை நான் பெற்றுக்கொள்ளணும். சோ இவருடைய அந்த 3.5 வருஷம் முழுக்க இது பார்க்கும்போது இவருடைய பார்வை இப்படியே தான் அங்க இருந்துச்சு. சோ ஆனா நம்ம பார்க்கிறோம் அது நடக்கலன்னு சொன்ன போது, இப்பதான் கொஞ்ச நேரம் பார்த்தோம் இல்லைங்களா வசனம் மத்த 27, அவர் என்ன பண்றாரு, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அங்க அதை ரிட்டர்ன் பண்றார். சோ ரிட்டர்ன் பண்ணிட்டு நான்று கொண்டு செத்தார். அப்புறம் நல்லா தெரியும் அந்த பணத்தை வச்சு வசனம் படிங்க மத்தையில 27:3 இருந்து அந்த 8 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. அப்புறம் படிங்க. பாருங்க, அப்போ அந்த 30 வெள்ளிக்காசு அது ரத்த பலிக்கு உண்டாயிட்டனால அதை காணிக்கை பெட்டியில போட முடியாது. என்ன பண்ணலாம், அந்நியர்களை அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வைத்து தான் அவங்க அந்த குயவனுடைய நிலத்தை அங்க வாங்கியிருக்கிறது அங்க நாம பார்க்கிறோம். சோ அப்போ அந்த நிலத்துல தான் அவரு ஒரு ரெக்கார்ட் நம்ம பார்க்க போது அதுலயே தான் அவர் என்ன ஆயிருக்கிறார், நான்கு கொண்டு அங்க மறிக்கிறார். சோ அவருடைய மரணம் பத்தி பேசும்போது கூட அந்த ரெண்டு விஷயம் அங்க இருக்குது. என்னன்னா மத்தேயு 27:5 அவர் நான்கு கொண்டு மறிச்சுட்டான். ஆனா அப்போஸ்தல் நடவடிக்கையில ஒரு இன்னொரு ரெக்கார்டு வசன பாருங்க, 1 அதிகாரம் 18 வசனத்துல. பாருங்க, ஒரு நிலத்தை சம்பாதித்து என்ன ஆயிட்டார், அவரு தலகீழாக விழுந்தான், வயிறு வெடிச்சு குடல் எல்லாம் சரிந்து போயிடுச்சு. சோ அப்போ அவருடைய மரணம் எப்படி நடந்துச்சு, ரெண்டு ரெக்கார்ட், ஒன்னு அவர் தூக்கு போட்டுட்டார், இன்னொன்னு இல்ல அவர் தலைகீழா விழுந்து குடல் சரிந்து மறிக்கிறார். சோ எது வந்து உண்மையா இருக்கும், ரெண்டுமே உண்மைதான். ஏன்னா அந்த சம்பவங்களை ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கரெக்டா இருக்கும். சோ அந்த அநீதத்தின் கூலியினால அந்த நிலத்தை வாங்குறார், அந்த நிலத்துல ஒரு மரம், அந்த மரத்துல அவர் ஏறி தூக்கு போடுறதுக்கு அவர் முயற்சி பண்ணிருக்கிறார், தூக்கு போட்டார். ஆனா கயிறு அந்தும் போது அங்க இருந்துட்டு தலைகீழா விழுந்துட்டு அந்த ஒரு கொடூர மரணம் அவருக்கு அங்க சம்பவித்திருக்கலாம். சோ ரெண்டு ரெக்கார்டுமே அங்க உண்மைதான், பட் பார்க்கிறதுக்கு ரெண்டுமே முரண்பாடு மாதிரி அங்க தெரியும். சோ அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு மத்தியில பேசுறதுக்கு அங்க முயற்சி பண்ணிட்டோம். யூதாஸ் காட்டி கொடுத்து யூதாஸ் ஆகிறார். சோ பட் அதுக்கு இடையில நம்ம பார்க்கிறோம் இந்த ரெண்டு எலிமெண்ட், அந்த சுயநலம் பண ஆசை, அதே சமயத்துல அந்த கன மகிமையின் மேல ஆசை. சோ இது வரும் பொழுது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு திங்க் பண்றார், எந்த அளவுக்கு தவறான பாதையில போவார், எவ்வளவு தீமையான முடிவுகள் எடுப்பார், யாருமே அங்க சொல்ல முடியாது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அங்க யூதாஸ் காரியோஸ் அங்க இருக்கிறார். சோ அப்போ இந்த விஷயத்துல நம்ம அங்க பார்க்கும் போது நமக்கு சில படிப்பினைகள் கண்டிப்பா இருக்குது இந்த கடைசி நாட்கள்ல. ஏனென்றா அது வந்துட்டு சுவிசேஷத்தின் ஆரம்பம், யூதாஸ் 12 பேர்ல ஒருத்தர். கண்டிப்பா நம்முடைய நாட்கள்ல சுவிசேஷம் முழுவதுமே அப்படிப்பட்ட ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க, யூதாஸ் வகுப்பார். நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம அங்க கேட்டுடுக்கோம். சோ இவங்களுக்குள்ள இதே பலவீனங்கள் கூட அங்க காணப்படும். அதாவது இந்த யூதாஸ் வகுப்பார் யார் அப்படின்னா, இவர்கள் வந்துட்டு அந்த டெம்டேஷன்ஸ் வரும்போது, அவங்களுக்கு அந்த சோதனை வரும்போது அதை வரவேற்பாங்க. தங்களுடைய இருதயத்துக்குள்ள வரவேற்று அவங்க அதுக்கு சேர் எல்லாம் போட்டு உட்கார வைப்பாங்க. அப்படின்னா அந்த சோதனைகள், அந்த டெம்டேஷன்ஸ் அவங்க இன்வைட் பண்ணி அதை உள் வாங்கி கொண்டுட்டு அந்த சோதனைகள், அந்த தமிழ்ல சோதனை சொல்றாங்க, இங்கிலீஷ்ல டெம்டேஷன், புரியுதுங்களா? அந்த அந்த தீமையான எண்ணங்களை அவங்க வளர்க்கிறாங்க, உள்ளுக்குள்ள அதை போஷிக்கிறாங்க, அதன் அடிப்படையில் அவங்க செயல்படுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதுதான் அந்த யூதாஸ் வகுப்பா செய்யற விஷயம். சோ இந்த ஆம்பிஷன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல லட்சியம், சோ இந்த லட்சியம், அந்த லட்சியம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள எப்போ எந்த ஒரு புது சிருஷ்டி வராங்களோ ரொம்ப கஷ்டம். அவங்க இந்த மாதிரி தவறான முடிவுகள், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எடுக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் அங்க இருக்கு. சோ இதுதான் இந்த யூதாஸ் வகுப்பாருடைய அங்க ஒரு ஒரு குணலட்சணமாக அங்க இருக்கு. ஆனா பாருங்க, யூதாஸ் கர்த்தர் இயேசுவை நேரடியா முகமுகமா மறுதளிச்சார், அவரை அவருக்கு துரோகம் செஞ்சார். ஆனா கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற அந்த மாதிரி அந்த யூதாஸ் வகுப்பார் ரீப்ரின்ஸ்ல பதர் வேற என்ன யூஸ் பண்றார், அப்போஸ்தல் பவுல் பயன்படுத்துற வார்த்தை கள்ள சகோதரர்கள். சோ இது சுவிசேஷம் முழுக்க இருக்கிறாங்க. சோ இந்த கள்ள சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா கர்த்தர் இயேசுவை நேரடியா மறுத்தளிக்க முடியாது, கர்த்தர் இயேசுவை நேரடியா அங்க காட்டி கொடுக்க முடியாது. பட் எப்படி செய்வாங்க இந்த மாதிரி ஒரு காரியம் பாருங்க பொழுது, அவருடைய வார்த்தைகளை பேசுற சகோதரர்களுடைய வார்த்தைகளா மறுதளிப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய சரீர அங்கங்களா இருக்கிற சகோதரர்களுக்கு இந்த மாதிரி இடர்கள் அவங்க உண்டு பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் இயேசுவின் சரீரம் சொல்லும் போது அது 144,000 அங்கங்கள் கொண்டது. சோ அப்ப வசனத்துல வாசிக்கிறோம், இந்த சிறியரில் நீங்க யாருக்காவது ஒண்ணு செஞ்சுட்டா, அதுக்கு யாருக்கு செஞ்ச மாதிரி, எனக்கு செஞ்ச மாதிரி. சோ அப்போ இதுதான் இந்த யூதாஸ் வகுப்பார் இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க இருந்துட்டு அங்க அவர்களுடைய காரியங்களாக அங்க இருக்குது. சோ இந்த செல்ஃபிஷ்னஸ் கூட அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதுதான் ஒரு வேலை. இன்னைக்கு நம்ம தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அதே அது மாத்திரம் இல்ல, புது சிருஷ்டிகள் சகோதர சகோதரிகளே, அப்பப்ப என்ன பண்ணணும்னா, நம்முடைய பழைய மனுஷனை கார்னர் பண்ணணும், சேர் போட்டு உட்கார வைக்கணும். நீ சிந்திக்கிறது கரெக்டா, உன் எண்ணம் கரெக்டா, சரியானதான் சிந்திக்கிறீங்களா, இது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டி நம்முடைய பழைய மனுஷனுடைய சிந்தைகளை ஸ்கேன் பண்ணணும் அடிக்கடி. அதுக்கு நான் அனுமதிக்கணும், ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, பேதுரு செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா, அவர் ஜெபிக்கல. ஆனா நல்ல ஹார்ட், அவர் நல்ல ஹார்ட் இருந்த பேதுரு ஜெபிக்காத ஒரே காரணத்தினால மறுதளிக்கிற லெவலுக்கு என்ன ஆயிட்டார், சோதிக்கப்பட்டார். யூதாஸ்க்கு நல்ல ஹார்ட்டே இல்லை, சோ அவர் எவ்வளவு சோதிக்கப்படணும் யோசிச்சுப்பாங்க. சோ அந்த இருதயத்தை, அந்த அந்த பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சோ இருதயத்தை எல்லா விதமான காவல்களோடும் நீங்க காத்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை இந்த நாட்கள்ல நமக்கு, ஏன்னா இந்த நாட்கள் ரொம்ப அதிகமான சோதனை. பாருங்கல, இருந்த ஒரு மூத்த சகோதரி அவங்க எழுதியிருக்கிறாங்க, சிஸ்டர் கேட்டு எழுதியிருக்கிறாங்க, இது பஸ்கா டைமா இருக்கு சிஸ்டர், நீங்க எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த சமீபத்துல பேசினாங்க இல்லைங்களா, 100 வயசு கடந்திருக்கிறாங்க அந்த சிஸ்டர். அருமையான ஒரு வார்த்தை, ரொம்ப சிம்பிள் அட்வைஸ். இந்த நாட்கள்ல தான் சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அது போதும், அதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். இந்த அந்த இன்னொரு தேவனுடைய எல்லா கிரியைகளும் ரொம்ப தீவிரமா நடக்கக்கூடிய காலம், பாதங்கள் அதிகமாக சோதிக்கப்பட வேண்டிய காலம். அப்ப இந்த சோதனைகள் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்போ கண்டிப்பா புது சிருஷ்டிகள் நாம் எப்பொழுதும் நம்முடைய அந்த இருதயத்தை நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலயாவது, எந்த ஒரு விஷயத்திலயாவது நாம் சத்தியத்தை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்றோமா, இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்துல நம்ம சத்தியத்தை சாக்ரிஃபைஸ் பண்றோமா அது சிந்திக்கணும். வேறதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், சத்தியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. பட் சத்தியத்தை சாக்ரிஃபைஸ் பண்றோமா, சத்தியத்துல இருக்கிற சகோதர சகோதரிகளை நாம அங்க சாக்ரிஃபைஸ் பண்றோம். சோ அப்போ இந்த விஷயங்களே இந்த சுவிசேஷம் முழுக்க ரொம்ப விசேஷமா இந்த கடைசி நாட்கள்ல பார்க்கும் போது இந்த வகுப்பாறுனால நடக்குது. இந்த வகுப்பார் அப்படி மறுதளிக்கிறாங்க. ஏன் மறுதளிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது பணத்துக்காகவா இருக்கலாம், இல்லாட்டி சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைக்காக இருக்கலாம், அல்லது ஜனங்களுக்கு மத்தியில ஒரு நல்ல பேர் புகழ் இதுக்காக அவங்க மறுதளிக்கலாம், சில பட்டங்களுக்காக அவங்க மறுதளிக்கலாம். இதே வந்து அவங்க கண்டிப்பா வந்துட்டு அங்க செய்யறது அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா நாம இங்க இன்னும் ரொம்ப விசேஷமான சில ரெண்டு பாயிண்ட் கவனிக்கணும். சோ அப்போ கண்டிப்பா இந்த சோதனை இருக்குது, இந்த கடைசி நாட்கள நம்ம விழிப்போடு இருக்கணும். ஆனா என்ன பண்ண முடியும், கண்டிப்பா இந்த இந்த சோதனைகள் சகோதரர்களுக்குள்ள இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய சபைக்குள்ள இருக்கும். என்ன பண்ணலாம், கண்டிப்பா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா ஆகணும்னா இதெல்லாம் என்னதான் பண்ணி ஆகணும், சகிச்சு பொறுத்து பொறுமையோட மேற்கொள்ளணும். பழிக்கு பழியெல்லாம் இல்ல, ஒருவேளை அந்த மாதிரி சம்பவங்கள், ஒருவேளை அந்த மாதிரி சோதனைகள், ஒருவேளை தேவன் அனுமதிச்சாருன்னா அதுக்குள்ள நாம இருந்தோம்னா கண்டிப்பா ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சகிக்கணும், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பொறுக்கணும், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அன்பு காமிக்கணும். இது ரொம்ப முக்கியம் எங்ககிட்ட. அது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா அவங்கள அப்போஸ்தல் பவுல் ரொம்ப கடினமான வார்த்தையை சொல்லிட்டாரு, கள்ள சகோதரர்கள். பிரதர் இன்னொரு வார்த்தை சொல்றார், ஜூதாஸ் வகுப்பார். அப்படி சொல்லிட்டால் கூட நாம என்ன உணர்ந்துக்கணும்னா, ஒருவேளை அதே மாதிரி நிலைமையில யாராவது காணப்பட்டா கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா, அவங்க முழு மனசுல அந்த மாதிரி ஒரு பலவீனத்துக்குள்ள போறது இல்ல, ஏதோ டெம்பரவரியா, ஏதோ ஒரு தற்காலிகமா, ஏதோ ஒரு ஆசையில, ஏதோ ஒரு எண்ணத்துல அந்த மாதிரி சோதிக்கப்படுறாங்க, அவ்வளவுதான். நல்லா யோசிச்சு பார்த்தா கர்த்தர் இயேசு பேதுரு அந்த மாதிரி மறுதளிச்சிருவார்னு சொன்னவன்ன அவருக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டாங்க. சேம் தான் நம்மளுடைய ஆட்டிடியூடு கூட, நம்மளுடைய நோக்கம் கூட. நாம் கூட ஒருவேளை அந்த மாதிரி பலவீனமா இருக்கிற சகோதரர்களுக்கு தேவனிடத்துல ஜெபம் செய்யணும், அவங்களுக்காக நிறைய பொறுக்கணும், நிறைய சகிக்கணும், இந்த காரியங்கள் தான் செய்யணும். அதே சமயத்துல கர்த்தர் இயேசு பேதுருக்கு ஜெபிச்சுட்டார், ஜூதாஸ்க்கு என்ன பண்ணல, ஒரு வார்த்தை கூட அங்க சொல்லல. அது கூட நம்ம அந்த கேரக்டர் கூட நாம கடைபிடிக்கும். சில சமயங்கள்ல அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நாம் கூட இறக்கம் காண்பிக்க அங்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இயேசு இறக்கம் காண்பிக்கல, ஏன்னா அவருடைய ஹார்ட் கண்டிஷன் பார்த்தார், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஆனா பேதுரு பார்த்தார், அவர் ஹார்ட் கண்டிஷன், ஹார்ட் கண்டிஷன் பக்கா, சரிங்களா, ரொம்ப அருமையா இருந்துச்சு, பட் பலவீனம். சோ அவருக்கு ஜெபம் இருந்துச்சு, ஆனா யூதாஸ் ஹார்ட் கண்டிஷனே இல்ல, முழுக்க முழுக்க சுயநலம், முழுக்க முழுக்க ஏதோ லட்சியம்ங்கிறாரு, ஏதோ தன் சுயஞானம்ங்கிறாரு, தன் போக்கில் அவர் போறார், ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் இயேசு அவருக்கு கூட எதுவும் பண்ண முடியாது. சோ அந்த ஒரு அன்பான வார்த்தைகள், இறுக்கமான வார்த்தைகள், கன்சிடரேஷன் அங்க இல்ல, கண்டிப்பா நாம் கூட அங்க அது செய்யக்கூடாது. சோ இது நமக்கு இந்த நாட்கள ஒரு மிக முக்கியமான சில படிப்பேனைகளாக அங்க இருக்குது சகோதரர். ஆனா அந்த கடைசி ரெண்டு பாயிண்ட் ரொம்ப அருமையா, டச்சிங் பாயிண்ட். சோ இது பலவீனங்கள் இருக்கும், ஆனா நம்ம பார்க்கணும் யாருமே, ஏன்னா ஒரு பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம், எந்த ஒரு புது சிஷ்டிகளும் வேணுமென்றே துணிஞ்சு துணிகரமா பாவம் செய்ய முடியாது. சோ அப்படி அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னா ஏதோ தெரியல, ஏதோ காரணங்கள், ஏதோ கொஞ்சம் காலத்துக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா கர்த்தர் இயேசு பேதுருக்கு ஜெபித்திருக்கும் போது நாம கூட அங்க ஜெபிக்க வேணும். ஆனா நமக்கு அந்த சோதனைகள் வரும்போது ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருந்தால் சகிக்கணும், புறக்கணும், நம்ம அந்த அன்பு செலுத்தணும், அந்த காரியம் கூட அங்க இருக்குது. சோ அப்போ யூதாஸ் விஷயத்துல நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நம்மளுடைய சுய பரிசோதனைக்காக, சுயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு இது ஒரு ஒரு பிரயோஜனம் உள்ள பாடமாகத்தான் நம்ம அங்க எடுக்கும். எப்படி யூதாஸ் காட்டி கொடுக்கிற யூதாஸா அங்க மாறினார், பட் அவரு கூட பார்க்கும்போது நம்ம லைஃப் மாறியத்தான். நல்லா பாருங்கன்னா ஒரு விஷயம் என்ன எத்தனை தோணுதுன்னா, அவர் என்ன காரணத்துக்காக காட்டி கொடுத்தாரோ அந்த காரணம் நிறைவேறிச்சுன்னு சொல்றீங்களா, ஆனா இல்லைங்கிறீங்களா, அவர் என்ன காரணத்துக்காக காட்டி கொடுத்தார் நம்ம சொன்னோம், அது நிறைவேறிச்சா இல்லையா, நிறைவேற்று, அதுதான் ஆச்சரியம் பாரு. அவர் ராஜ்யம் ஸ்தாபனமாகவும் நினைச்சார், கரெக்டா ஸ்தாபனமாச்சு, கர்த்தர் இயேசு மறிச்சார், உயிர்த்தெழுந்தார், சபை என்ன பண்ணார், ஸ்தாபிச்சுட்டு போயிட்டார். அதாவது என்னன்னா, அவர் நினைச்சது நிறைவேறுச்சு, பட் அவருக்கு அதுல எந்த லாபமும், அதே தான் இந்த வகுப்பாருடைய எண்ணங்கள் கூட. அவங்க என்ன வேணா நினைக்கலாம், என்ன வேணா செய்யலாம், தேவன் அதை தம்முடைய சித்தம் நிறைவேறுக்கு சாதகமா பயன்படுத்துவார், நஷ்டம் அவங்களுக்கு தான் அங்கிருக்கும். ஒரு அருமையான படிப்பினை அங்க அந்த விஷயத்தில் கூட இருக்குது. அப்போ இது நம்ம யூதாசனுடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு நமக்கு சில எச்சரிப்புகள், சில அறிவுறுத்தல் அறிவுரைகள் நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள்னா அது பார்க்கிறோம். கண்டிப்பா இப்போ நெக்ஸ்ட் கேள்வி வரும், யூதாஸ் மறிச்சிட்டார், அவருக்கு என்ன நிலை? சோ தேவன் அனுமதிச்சா நாம் அடுத்த வாரம் நாமோ அது குறித்து நாமோ சிந்திக்கலாம். சோ அவருடைய கேஸ் என்ன மாதிரியான கேஸ், எப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு இருக்கு, அது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தேவனுடைய சித்தம் நம்ம கூட இருந்து வழிநடத்தும் பொழுது நாம் அதை பார்க்கலாம். தேவன் தாமே நம் யாவரையும் மாற்றுவதிப்பாராக. ஆமென்.